at that time derided Lord Chaitanya for being a sentimentalist. Sometimes my Lord philosophers criticize the devotees because they think that most of the devotees are in the darkness of ignorance and are philosophical with the naive sentimentalists. Actually, this is not the fact. There are very, very learned scholars who have put forward the philosophy of devotion. But even if a devotee does not take advantage of the literature or of a spiritual master, he is sincere in devotional service, he is sought by Krishna himself with his heart. So the sincere devotee engaged in Krishna consciousness cannot be without knowledge. The only qualification is that one carry out devotional service in full Krishna consciousness. The Mayavadi philosophers think that without discriminating one cannot have pure knowledge. For them, this answer is given in by the Supreme Lord, those who are engaged in pure devotional service, even though they be without sufficient education and even without sufficient knowledge of Vedic principles, are still helped by the Supreme God, as stated in this verse. The Lord tells Arjuna that basically there is no possibility of understanding the Supreme Truth, the Absolute Truth, the Supreme Personality of God, simply by speculating. But the Supreme Truth is so great that it is not possible to understand it or to achieve it simply by making a mental effort. Man can go on speculating for several million years, and if he is not a lover of the Supreme Truth, he will never understand Krishna or the Supreme Truth. Only by devotional service is the Supreme Truth Krishna pleased, and by his inconceivable energy he can reveal himself to the heart of the pure devotee. The pure devotee always has Krishna within his heart, and with the presence of Krishna, who is just like the sun, the darkness of ignorance is at once dissipated. This is the special mercy rendered to the pure devotee by Krishna. Due to the contamination of material association through many, many millions of births, one's heart is always covered with the dust of materialism, but when one engages in devotional service and constant chants Hare Krishna, the dust quickly clears. One is elevated to the platform of pure knowledge. The ultimate goal, Vishnu, can be attained only by this chant and by devotional service and not by mental speculation or argument. The pure devotee does not have to worry about the material necessities of life. He does not be anxious because when he removes the darkness from his heart, everything is provided automatically by the Supreme Lord, who is pleased by the loving devotional service of the devotee. This is the essence of the teachings of Bhagavad Gita. By studying Bhagavad Gita, one can become a soul completely surrendered to the Supreme Lord and engage himself in pure devotional service. As the Lord takes charge, one becomes free from all kinds of materialistic endeavors.
काशी हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे एनम कीर्तन भगवान चैतन्य सरवाह प्रचार செய்யும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அச்சமயத்தில் காசியின் மிக புகழ்பெற்ற பண்டிதரான பிரகாஷ்நந்த சரஸ்வதி பகவான் சைதன்யரை உணர்ச்சியும் வசப்பட்டவர் என்று ஏளனம் செய்தார் பெரும்பாலான பக்தர்கள் அறியாமையின் எதிரில் இருப்பதாகவும் தத்துவபூர்வமாக பார்த்தால் இவர்கள் குழந்தையை போன்று உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றும் சில சமயங்களில் பக்தர்களை மாயாவாத தத்துவவாதிகள் முந்தி வருகின்றோம் ஆனால் அது உண்மை அல்ல பக்தியின் தத்துவமே சிறந்தது என்று எடுத்துரைத்த மிக மிகச்சிறந்த அறிஞர்கள் பலர் உண்டு பக்தன் அத்தகைய அறிஞர்களின் புத்தகங்களையோ தனது ஆன்மீக குருவையோ முறையாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் அவன் தனது பக்தி கொண்டு நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்தினுள் வீற்றிருக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுகிறார் எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானமற்றவனாக இருக்க முடியாது அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி கொண்டினை செயலாற்ற வேண்டும் இதுவே அவனுக்கு தேவையான ஒரே தகுதி பகுத்தறிவு வீழ்ச்சி தூய ஞானத்தை பெற முடியாது என்று மாயவாத தத்துவவாதிகள் நினைக்கின்றனர் அவர்களுக்காகவே பரம புருஷர் என்ற பதிலை அளிக்கின்றார் தூய பக்தி தோன்றி விடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேத கொள்கைகளில் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளபடி முழுங்கல் கடவுளே அவர்களுக்கு உதவி செய்கிறார் மனக்கற்பனையின் மூலம் பரம உண்மையினை பூரண உண்மையினை பரம புருஷ பகவானை புரிந்து கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் பகவான் ஏனெனில் பரம உண்மை மிகவும் உன்னதமானவர் வெறுமனே மனதால் முயற்சி செய்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல கோடிக்கணக்கான வருடங்கள் மனிதன் கற்பனையை செய்து கொண்டே போகலாம் ஆனால் அவன் பக்தனாக இல்லாவிடில் பரம உண்மையை நேசிப்பவனாக இல்லாவிடில் கிருஷ்ணர் அல்லது பரம உண்மையை அவனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது பக்தி தோன்றினால் மட்டுமே பரம உண்மையான கிருஷ்ணர் திருப்தியுற்று தனது அச்சிந்திய சக்தியின் மூலம் தூய பக்தனின் இதயத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் தூய பக்தன் சதா சர்வ காலம் கிருஷ்ணரை தனது இதயத்தில் தங்கியுள்ளான். சூரியனை போன்றவரான கிருஷ்ணர் இருப்பதால் அறியாமை என்னும் இருள் உடனடியாக அகற்றப்படுகிறது. தூய பக்தனுக்கு கிருஷ்ணரால் அளிக்கப்படும் விசேஷ கருணை இதுவே. பல கோடி பிறவிகளாக ஜலத்துடன் தொடர்பு கொண்டதன் காரணத்தினால் ஒருவனுடைய இதயம் ஜலத்தன்மை என்னும் தூசியினால் எப்போதும் தவறப்பட்டுள்ளது. ஆனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையறாது ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்யும் போது அந்த தூசியினை விரைவில் தூய்மைப்படுத்தி தூய ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெறுகிறார். இறுதி இலக்கான விஷ்ணுவினை பக்தி தொண்டினாலும் நாம சங்கீர்த்தனத்தினாலும் மட்டுமே அடைய முடியுமே ஒழிய மன கற்பனைகளாலோ வாதங்களாலோ அல்ல. தூய பக்தன் தனது வாழ்க்கையின் ஜட தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் இயங்க தேவையில்லை. ஏனெனில் அவன் தனது இதயத்தில் உள்ள இருளை அகற்றும் போது பக்தனின் பிரியமான பக்தி தொண்டினால் திருப்தியுறும் பரமபுருஷர் தனது பக்தனுக்கு தேவையானவை அனைத்தையும் தானே வழங்குகிறார். இதுவே பகவத்கீதையின் உபதேசங்களின் சாரமாகும். பகவத்கீதையை கற்பதனால் ஒருவன் பரமபுருஷரிடம் முழுமையாக சென்றடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். பகவானை பொறுப்பேற்றுக் கொள்வதால் அவன் எல்லா விதமான ஜட விருப்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடைகிறான்.
So in this verse, Krishna is talking about knowledge. But in the context of the previous verses, it doesn't mean impersonal jnana.
ஆனா முந்திய ஸ்லோகங்களுடைய வரிசையில பார்க்கும்பொழுது இது அருவ ஞானத்தை பற்றி சொல்வதாக தெரியவில்லை.
In the previous verses, Krishna is speaking of bhakti.
முந்திய பதங்களில் கிருஷ்ணர் பக்தியை பற்றி பேசுகிறார்.
And he has said that I give them the understanding by which they come to me.
என்னிடத்தில் வர வேண்டியதற்கான அந்த ஞானத்தை அந்த உணர்வை நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று கூறுகிறார்.
So, he gives intelligence.
அவர் அந்த புத்திசாலித்தனத்தை தருகிறார்.
And with that intelligence, the devotee can understand the Lord.
அந்த புத்திசாலித்தனத்தின் மூலமாக பக்தன் ஒருவன் பகவானை புரிந்து கொள்ள முடியும்.
So intelligence is not useless.
அதனால இந்த புத்திசாலித்தனம் என்பது உபயோகமற்றது அல்ல.
However, this intelligence is not given by study or whatnot, it's given by the Lord.
ஆனா இந்த புத்தியானது நம்முடைய படிப்பின் மூலமாக வருவது அல்ல, இது பகவானால் கொடுக்கப்படுவது.
So, what happens, what do we use our intelligence for?
நம்முடைய புத்தியை நாம் எதற்காக உபயோகப்படுத்துவோம்?
So normal intelligence, we distinguish one thing from another.
சாதாரண புத்தியை வைத்து நாம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை பிரித்து பார்ப்போம், வித்தியாசப்படுத்தி பார்ப்போம்.
We use a logical process.
அதற்கு நாம் நியாயத்தின் மூலமான காரணங்களை கொண்டு நாம் அதை பிரித்து பார்ப்போம்.
However, when Krishna gives intelligence, it's a little different.
ஆனால் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இந்த புத்தியானது சற்று வித்தியாசமானது.
But the goal is the same.
ஆனால் குறிக்கோள் ஒன்றுதான்.
So we use our intelligence to analyze things in order to come to a conclusion. What is truth?
அந்த புத்தியை நாம் விதவிதமான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து முடிவு கொள்வதற்கு உபயோகப்படுத்துகிறோம்.
So that's a material process.
இது பௌதிகமான வழிமுறை.
So when Krishna gives intelligence, how does that work?
அப்படியென்றால் கிருஷ்ணருக்கு கொடுக்கக்கூடிய இந்த புத்தியானது எப்படி வேலை செய்கிறது?
So the process is a little different because Krishna is doing it. We don't have to analyze anything. But we get a good result. Our desire is to understand the Supreme Lord. So we realize the Supreme Lord.
நம்முடைய விருப்பம் முழுவதும் கடவுளை உணர்ந்து கொள்வது என்ற காரணத்தினால் நாம் இதில் முழுவதும் கடவுளை உணர்ந்து கொள்கிறோம்.
So the process is different because material knowledge and material intellect cannot make us have a realization of God.
இந்த பௌதிக ஞானமும் இந்த பௌதிக புத்தியும் நமக்கு பகவானை பற்றிய உணர்வை தராது.
Certainly requires some sort of awareness and consciousness on our part.
நிச்சயமாக நம்முடைய பக்கத்திலிருந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு அவசியம் தேவை.
About the use of mind and intellect is all material.
இந்த மனம் அல்லது புத்தியை உபயோகப்படுத்துவது என்பது பௌதிகமானது.
So material processes do not work in trying to understand God. So, what does the Lord do? The Lord says here, I destroy ignorance. With the lamp of knowledge. So, if we have darkness and we put a light in there, the darkness is destroyed. The exact process is rather difficult to understand. We can say one is the opposite of the other. So if we put the opposite in, we get rid of the darkness. So, ignorance is the opposite of knowledge. So we give knowledge, we destroy ignorance. But obviously not material knowledge. That is also ignorance. So that's a very different type of knowledge. So there are two types of spiritual knowledge. One is what we regularly call jnana. This is the understanding we're not the body, we are Atma. So by realization of Atma, we can destroy ignorance. Ignorance is, I identify with the body. If we identify with Atma, ignorance is gone. So this is one process of destroying the ignorance. And we use what we call Jnana Yoga to do this. The other process of destroying the ignorance is Bhakti. So sometimes bhakti is also called jnana. Why? Because through bhakti we get realization, we get knowledge. But this knowledge is different. Not only do we realize that we're not the body, we're Atma, we also realize the Supreme Lord. So, if we realize the Supreme Lord, that is
jnana.
By realization of the Supreme Lord, ignorance is destroyed. So, of the two processes, understanding Atma, understanding the Supreme Lord, Krishna prefers the process of bhakti. By this we realize not only the Atma but also the Supreme Lord. So if we follow the process of bhakti, which was this related in a few verses before this, then gradually we get the knowledge of the Supreme Lord and destroy the ignorance. So the process of bhakti destroys the ignorance and gives us knowledge of the Lord. But here Krishna says, I do it. I destroy the ignorance. So not only the process of bhakti destroys the ignorance, the Supreme Lord personally destroys the ignorance.
In the bhakti இந்த அறியாமையை அழிப்பதாக சொல்கிறார்.
How is that? Because the Lord has a spiritual body.
எப்படி என்றால் பகவானுக்கு ஆன்மீகமான சரீரம் இருக்கிறது.
If we realize the spiritual form of the Lord, automatically all ignorance is gone.
நாம பகவானுடைய ஆன்மீகமான சரீரத்தை உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய அறியாமை தானாகவே விலகிவிடும்.
In other words, yeah, if we can realize the Lord in His form and His qualities and activities, immediately ignorance is completely gone.
இன்னொரு உதாரணமாக சொன்னால் நாம் மகானுடைய நாமம் ரூபம் குணம் வீரர்கள் பற்றி உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய அறியாமை என்பது முற்றிலுமாக வந்துவிடும்.
So we simply have to realize the Lord.
நாம் தர்மனே மகானை பற்றி மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
We can say, well, we realize the Lord through the bhakti process.
நாம் சொல்லலாம் இந்த முழுவதும் கடவுளை நாம் பக்தி முறை மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் என்று.
That is true. But actually, it is the will of the Lord that He will reveal Himself to a devotee.
அது உண்மைதான். ஆனாலும் ஒரு பக்தருக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது முற்றிலுமாக பகவானை சார்ந்தது.
Of course, the Lord says, I do not reveal myself to the Gyani and the Yogi and the Karmi.
பகவானே சொல்றார், நான் வந்து ஒரு ஞானியோ ஒரு கர்மிக்கோ ஒரு யோகிக்கோ என்னை வெளிப்படுத்த மாட்டேன் சொல்கிறார்.
So, if we do bhakti, then of course it becomes possible.
நாம் பக்தி செய்தோம் என்றால் அப்பொழுது அது சாத்தியமாகிறது.
However, the process itself is not the cause of the Lord revealing Himself.
எப்படி இருந்தாலும் நம்மளுடைய இந்த செயல்முறை மட்டும் பகவான் நமக்கு வெளிப்படுத்துவது தன்னை வெளிப்படுத்துவதற்கு காரணமாகாது.
And the Lord has to decide.
அதை பகவான் தான் முடிவு பண்ணணும்.
So therefore it says anukampartam.
அதனாலதான் இங்க அனுகம்பாதம் சொல்லப்பட்டது.
Giving mercy, I reveal myself.
கருணை மூலமாக நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் சொல்ற.
So the realization of the Lord depends upon His mercy.
பகவானை உணர்வது என்பது அவருடைய கருணையை பொறுத்து இருக்கிறது.
But how do we get the mercy of the Lord?
நாம் அவருடைய கருணையை எப்படி பெறுவது?
So the Lord is attracted to bhakti.
பகவான் வந்து இந்த பக்திக்கு கவர்ச்சி அடைகிறார்.
So we do the process of bhakti, but then the Lord becomes attracted to the bhakti and He gives His mercy. Then He reveals Himself.
நாம் இந்த பக்தி செயல்முறையை செய்தோம் என்றால் அந்த பக்திக்கு பகவான் கவர்ச்சி அடைகிறார். அதன் மூலமாக அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
So the Lord Himself acts as the lamp to destroy the ignorance.
இங்கே பகவானே ஒரு விளக்காக செயல்பட்டு இந்த அறியாமையை அகற்றுகிறார்.
And how does He do this? Because He's already situated in the jiva. Atma bhavastha. He's already within the atma. The Lord by His inconceivable powers pervades everything.
பகவான் தன்னுடைய புரிந்து கொள்ள இயலாத சக்தியின் மூலமாக எங்கும் வியாபித்திருக்கிறார்.
So he has a limited form in the sense that we can see the form of Krishna and it has a certain size.
நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிருஷ்ணனுடைய ரூபத்தை வடிவத்தை மட்டுமே பார்க்க இயலும்.
But by his inconceivable power, that same form can appear within the Atma.
ஆனா அவர் தன்னுடைய புரிந்து கொள்ள இயலாத சக்தி மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் இருக்கின்றார்.
And not only one atma, but countless atmas.
ஒரு ஆத்மாக்குள்ள மட்டும் அவர் இல்லை, எங்கே அந்த ஆத்மாக்குள்ள எல்லாம் அவர் இருக்கிறார்.
And simultaneously, the Lord does not have to shrink Himself into a small size. He can still remain the same size.
பகவான் தன்னை ஒரு சின்ன உருவமா சுற்றி கொள்ளணும் இருக்காரா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவர் அப்படியே அவருடைய ஒரே உருவத்திலே தான் இருக்கார்.
So this is the inconceivable power of the Lord.
இது மகானுடைய புரிந்து கொள்ள இயலாத சக்தியாகும்.
So he's always ready to reveal himself.
பகவான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார்.
Because he's close, he's within the Atma itself.
என்றால் அவர் மிகவும் நெருக்கமாக இந்த ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கிறார்.
But he does not show the mercy unless the person performs bhakti.
ஆனா இந்த ஒரு நபர் பக்தி செய்யாதவரை அவர் அந்த கருணையை தருவதில்லை.
So the process of bhakti is a little different from the process of jnana or yoga or karma.
இந்த பக்தியானது இந்த ஞான கர்மா மற்றும் யோகத்திலிருந்து வித்தியாசமானது.
Instead of stopping the activities of the senses, one engages the senses.
இந்த புலன்களை செயல்பாட்டிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்குள்ளதாக பக்தியிலே இந்த புலன்களை நாம் செயலிலே ஈடுபடுத்துகிறோம்.
So engaging the senses means that we direct the senses towards the Supreme Lord.
நாம் இந்த புலன்களை ஈடுபடுத்துகிறோம் என்று சொன்னோம் என்றால் அது இந்த புலன்களை நாம் பகவானை நோக்கி செலுத்துகிறோம் என்று அர்த்தம்.
So this becomes bhakti when our senses are directed to the Lord with devotion.
நாம் பக்தியுடன் நம்முடைய புலன்களை பகவானை நோக்கி செலுத்துவோம் என்றால் அது பக்தி என்று சொல்லப்படுகிறது.
So what is devotion?
பக்தி அப்படின்றால் என்ன?
Is it some mental emotion or something?
இது ஒரு மனோபாவன நிலை.
It cannot be a mental thing because was it mind is material, intelligence is material.
இது ஒரு மனோநிலையா இருக்க முடியாது. என்னன்னா மனம் புத்தி இது எல்லாமே பௌதிகமானதுதான்.
Self devotion is material, how can it do anything for us?
இந்த பக்தியை அப்போ ஒரு பௌதிகமானது அப்படின்னா அப்புறம் நமக்கு என்னதான் செய்ய முடியும்?
So where does this devotion come from? It must come from the Atma.
அப்படின்னா இந்த பக்தியானது எதிலிருந்து வந்திருக்க வேண்டும்? இது ஆத்மாவிலிருந்து வந்திருக்க வேண்டும்.
So, of course, even the desire to enjoy the material world comes from the Atma.
நாம் சொன்னோம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கூட ஆத்மாவுக்கு தான் வருது.
So what is the difference if the Atma is directed towards the Supreme Lord?
அப்படின்னா இந்த ஆத்மாவானது முழுவதும் கடவுளை நோக்கி செலுத்தப்படுவதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம்.
So when we direct ourselves towards the Lord with a favorable attitude, that is, with a desire to please the Lord, that becomes devotion.
ஒரு சாதாரண மனோநிலையிலே நாம இந்த ஆத்மாவை பகவானை நோக்கி செலுத்தும் பொழுது அது பக்தி என்று சொல்லப்படுகிறது.
So we engage our senses to please the Lord.
இதிலே நாம் நம்முடைய புலன்களை பகவானை திருப்திப்படுத்துவதற்காக ஈடுபடுத்துகிறோம்.
So we engage our eyes and our ears and our nose.
நாம் நம்முடைய கண்கள், காது, மூக்கு இவற்றை உபயோகப்படுத்துகிறோம்.
So normally we engage them to get some pleasure for ourselves.
பொதுவாக நம்முடைய ஆனந்தத்திற்காக இவற்றை நாம் உபயோகப்படுத்துவோம்.
So how do we engage our eyes? Not for our pleasure.
அப்படின்னா எப்படி நம்முடைய திருப்திக்காக அல்லாமல் நம்முடைய புலன்களை நாம் உபயோகப்படுத்துவது?
So we use our eyes to see the form of the Lord in order to praise the Lord, then that becomes bhakti.
நான் நம்முடைய கண்களை பகவானை புகழ்ச்சி செய்வதற்காக பகவானுடைய ரூபத்தை பார்ப்பதற்கு நாம் உபயோகப்படுத்தினோம் என்றால் அது பக்தி என்று சொல்லப்படுகிறது.
If we use our eyes to look at the Lord simply so we can see nice colors, then that becomes material.
நாம பகவானுடைய ரூபத்தை ஏதோ ஒரு பௌதிகமான வர்ணங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கண்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அப்ப அது பௌதிகமானதா இருக்கு.
And if we hear the name of the Lord just to hear nice sounds for ourselves, then that is material.
நம்ம பகவானுடைய நாமத்தை ஏதோ காதுக்கு ஒரு நல்ல சப்தத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அப்பயும் அது பௌதிகமாயிருக்கு.
And if we hear the names of the Lord to glorify the Lord, then that becomes favorable for the Lord.
நாம பகவானுடைய நாமத்தை பகவானை புகழ்ச்சி செய்வதற்காக கேட்டோமே ஆனால் அப்ப அது பக்தியாகும்.
And so that favorability comes from the Atma.
இந்த சாதாரணமான ஒரு நிலையானது ஆத்மாவிலிருந்து வருகிறது.
So if it's not there, then the activity is not really bhakti.
அந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் அது பக்தியாக இருக்காது.
So therefore it is said that the beginning of bhakti requires shraddha or faith.
ஆகையால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பக்தியினுடைய தொடக்கத்திற்கு shraddha அதாவது நம்பிக்கை என்பது தேவை என்று.
So that shraddha emanates from the Atma.
இந்த shraddhaவானது நம்பிக்கையானது ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகிறது.
So shraddha is a little tendency to accept the Lord.
இந்த நம்பிக்கையானது பகவானை ஏற்றுக்கொள்வதை நோக்கி ஒரு சிறிய சார்பு தன்மை.
So when the Atma has a little tendency to accept the Lord and begins to do a little activity for the Lord, that is called shraddha.
பகவானை ஏற்றுக்கொள்வதிலே ஆத்மாவிற்கு ஒரு சிறு சார்பு இருக்கும் பொழுது அது பக்தியாக மாறுகிறது.
So the process of bhakti is for increasing that tendency in the Atma.
ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த சார்பு தன்மை வளர்த்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய செயல்முறை பக்தி.
So if we engage the senses along with the favorable attitude in the Atma, this helps increase the tendency in the Atma.
இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த சாதகமான மனோநிலையை உபயோகப்படுத்தி நம்முடைய புலன்களை நாம் செயல்பாட்டில் ஈடுபடுத்தினோம் என்றால் அது நம்முடைய பக்தியை வளர்ச்சி செய்வதற்கு உபயோகமாகும்.
So Krishna is pleased with this tendency in the Atma. He doesn't care about the action. So the Lord says, you can offer me a leaf or a fruit or whatever. You don't have to offer $1,000,000 or whatever. But there has to be devotion there. So when there is devotion, then the Lord becomes attracted. And when that devotion becomes strong enough, then the Lord in the Atma reveals himself.
அந்த பக்தி மிகவும் திடமாக ஆகும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார்.
So though the Lord resides everywhere, he actually says, I only reside where my devotees sing my glories.
பகவான் எங்கும் இருந்தால் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்கே என்னுடைய பக்தர்களுடைய புகழ்ச்சியை பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார்.
So as Paramatma, he's in everybody's heart.
பரமாத்மாவால் அவர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கதான் செய்கிறார்.
But he doesn't reveal himself. If you become a yogi, eventually he will reveal himself as
Paramatma.
If you become a devotee and practice bhakti, then the Lord reveals himself as Bhagavan. So that is what is spoken of here when he talks about the lamp of knowledge, etc. It actually refers to the Lord revealing himself as Bhagavan.
Everywhere. Lord's everywhere. Inside and outside.
Realizing Atma is spiritual because Atma is spiritual. It's not material.
ஆத்மாவை புரிந்து கொள்வது என்பது ஆன்மீகமயமானது. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா ஆன்மீகமானது, அது பௌதிகம் அல்ல.
Difference between Atma and God. The Atma is the soul, the soul is limited.
இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது.
The Supreme Lord is unlimited. So the Supreme Lord is unlimited qualities, unlimited powers, unlimited knowledge. He is also the controller of everything. So if we realize Atma, that is good because it is non-material. But it's not complete knowledge. Well, in bhakti they come simultaneously.
जय श्री शिव की प्रवचन की
जय
पूर्ण सम्मानात की
जय
वंदे पुत्र पुत्र गोपाल की
जय
गोत्र बंधु
Hare Krishna. So we thank all the devotees for participated very eagerly and enthusiastically in the Pandava program beyond the thunder. So there is a small little